தனித்தமிழ் ஈழம் கோரி ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் இளைஞர்கள் இறங்குவதற்கு ஒரு முக்கிய காரணி என கருதப்படும் கோர சம்பவங்கள் அன்று தலைநகர் கொழும்பில் அரங்கேறின. தொடர்ந்து அந்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் வன்முறை. அப்பின்னணியில் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தோர் இன்று 30 ஆண்டுகள் கழித்து அக்கலவரங்கள் குறித்து என்ன நினைக்கின்றனர்? அக்காலகட்டத்தில் பாதுகாப்பு தேடி தமிழகம் வந்த இலங்கை தமிழர் பலரை நம்மால் திருச்சி அருகே அமைந்துள்ள கொட்டப்பட்டு முகாமில் தான் பார்க்க முடிகிறது. அங்கே சந்தித்த குரு,
நான் இருந்தது வந்து நாலாங்குறுக்கு தெரு. நாலாங்குறுக்கு தெருன்னா அது முழுவதும் முற்று முழுதும் அந்த பகுதியில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் அனைத்துமே வந்து 95% தமிழர்களுடைய. கலவரத்தின் போது நான் ஒரு வணிக நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். காலையில் 9:30 எங்கள் பகுதிக்கு அந்த கலவரம் பரவிச்சு. அப்போ எல்லா நிறுவனங்களையும் இப்போ வேறு இடத்துலேருந்து ஃபோன்லாம் வந்துச்சு, வேறு வர்த்தக நிறுவனங்கள்லேருந்து ஃபோன் வந்துச்சு, இது மாதிரி எங்கள் பகுதியை தாக்குறாங்க, கடைகள்லாம் உடைக்கிறாங்க, உடைச்சி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே எங்கள் நிறுவனத்தையும் உடைச்சி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாம் பின்பக்கமாக காம்பவுண்ட் வழியாக தப்பிச்சிருக்கோம். எல்லாருமே தப்பிச்சு ஓடனா ஒரு ஏணி ஒன்று செட் பண்ணி எல்லாரையும் தப்பிச்சு வெளியேற்றும் போது அந்த கடைசியில் எங்கள் முதலாளி போகும்போது ஏணி உடைஞ்சிட்டு அதில் நாங்கள் ஒரு சின்ன பையன் 3 பேர் மாட்டிக்கொண்டோம். எனக்கெல்லாம் அப்போ ஒரு 14 வயசு இருக்கும். பெரிய காம்பவுண்டு உயரம் ஏற முடியாமல் அப்புறம் எப்படியோ ஒரு உயிர் போராட்டத்தில் ஏறி அப்புறம் ஒரு பூட்டி கிடந்த ப்ரெஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த ப்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு பகல் புள்ளாக இருந்தோம். பகல் புள்ளாக இருந்தால் ஆனால் அந்த ப்ரெஸ்ஸோட ஜன்னல் வழியாக வெளியில் நடந்த கலவரங்கள் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தோம். மறுநாள் ஃபுல்லாக நாங்கள் அந்த எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு 3 பசங்க சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஒளிஞ்சொழிஞ்சு காம்பவுண்ட் வழியை தாண்டி அந்த மாதிரி ஒளிஞ்சொழிஞ்சு யாரும் வரும்போது ஓடிப்போ ஒழிக்கிறது அந்த மாதிரி தான். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பைக்கு கார் தமிழர்களுடைய கார் அதெல்லாம் ரோட்டில் எடுத்து போட்டு கொளுத்துனாங்க. ஆனால் முழுக்க முழுக்க அது கொள்ளை அடிக்கிற நோக்கத்திலேயே தான் இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே ஈழத்தமிழர்கள் மேலே நடத்தப்பட்ட கலவரங்களுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இது முற்று முழுதாக வந்து அவங்களுடைய சொத்துக்களை அபகரித்து நிராக பணியாக்கி அவங்கள அந்த இடத்த விட்டு வெளியேற்றணும். இந்த வணிக ஆதிக்கம்ங்கிறது வந்து கொழும்பை பொறுத்தவரையில் தமிழர்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொருளாதார ரீதியாக வணிக ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிர்மூலமாக்கி வெளியேற்றணுங்கிறது தான். இல்லை உயிர்கொலைகள் ஒன்றும் அதிகம் நடக்கலை.
முகரேலியா பகுதியில் வாழ்ந்த சரோஜா தேவி,
நாங்கள் ஒரு ஃபேமிலியாக விவசாய குடும்பம், விவசாயம் பண்ணுறது எங்கள் குடும்பம். நுவரெலியா டிஸ்ட்ரிக் குடாவய சிங்கள கிராமம். அந்த நேரம் இந்த குட்டிமணி இவங்களையெல்லாம் கொன்னாங்கன்னு சொல்லி கொழும்பில் பிரச்சனைன்னு எங்கள் பகுதியில் இருக்க தமிழவங்களையெல்லாம் தாக்குனாங்க. அந்த நேரம் நாங்கள் ஒரு குடும்பமாக வீட்டில் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மா அண்ணா அண்ணி இவங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், எங்கள் அண்ணி அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த நேரம் ரொம்ப எல்லா இடமும் தாக்குறாங்க. லாரியில் வரவங்க லாரியெல்லாம் தமிழவங்க லாரியெல்லாம் எரிச்சாங்க. அந்த நேரம் எங்கள் லாரியை கூட எரிச்சிட்டாங்க, எங்கள் அண்ணன் லாரியை கூட எரிச்சிட்டாங்க. அப்படி இருக்கே நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டோம். ஒரு எஸ்டேட்டில் உயரமான இடத்துல போய் இரவு நேரத்தில் போய் இந்த காணுகள் மாதிரி இடத்துல தங்குறது, பதுங்கிக்கிறது, பகலையில் வந்து சமைச்சு சாப்பிட்றது. என் பையன் சின்ன பையன் ஒரு பிளாஸ்க்கு ஒரு பெட்ஷீட்டு இதுகளை வச்சுக்கிட்டு எந்த நிமிஷமும் ஓடுறதுக்கு ரெடியாக அந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்தோம்.
அங்கே வந்து உங்களை தாக்குனது சிங்களக்காரங்கள ஆமி தாக்குனாங்க?
இல்லை, ஆமி இல்லை, ஆமிக்காரங்க வந்து ஓரளவு பாதுகாப்பு தந்தாங்க, சாப்பாடுலாம் கொண்டாந்து தந்திருக்காங்க.
இப்போ யார் தாக்குனது?
ரவுடி சிங்களவங்களே தான். ஒரு பொறாமத்தனை மாதிரி வேறு இடத்துகள்ல இருந்து லாரிகளில் வந்து தமிழை விடுங்களை கேட்டு கேட்டு அடிக்கிறது. அப்படி இருந்து தான் சரி இனி இங்கே இருக்க இயலாது.
நேரிடையாக வன்முறைகளை கண்ணுற்ற அறிஞர் மரவன்புலவு சச்சிதானந்தன் குறிப்பிடுகிறார்,
வடமாகாணத்துக்கு தெற்கே உள்ள அத்தனை மாகாணங்களிலேயும் தமிழர்கள் தாக்கப்பட்டார். 2000-3000 தமிழர்கள் இருந்ததாகத்தானே கணக்கு சொல்கிறார்கள். அதுவும் சொத்து இழப்பை பற்றி போதும் 1000 கோடி என்ற ஒரு கணக்கை என்னுடைய நண்பர் கே சி நித்யானந்தா வெளியிட்டிருந்தார். சொத்து இழப்பு உயிரிழப்பு என்பதை விட அச்சுறுத்தல், கடுமையான அச்சுறுத்தல். நாங்கள் திரும்பியே போக முடியாத அளவுக்கு, எங்கேயுமே உலாவ முடியாத அளவுக்கு ஒரு சிங்கள பிரதேசங்களிலும் சரி, சிங்களவர் வாழ்கின்ற தமிழ் பிரதேசங்கள் இரண்டாந்திர குடிமக்களாக இங்கே இருக்க வேண்டும், இரண்டாந்திர குடிமக்களாக இருக்க மாட்டோம், அடிமைகளாக நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், உரிமைகளை கோரக்கூடாது. அன்று தொடக்கம் இன்றைய மஹிந்த ராஜபக்ச அரசு வரைக்கும் சொல்லப்படுகின்ற, திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற செய்தி இதுதான்.
சுப்பிரமணியன், இந்திய வம்சாவளி தமிழராயிருந்தும் சொந்த கிராமத்திற்கு திரும்ப முடியவில்லை என்றார்.
நான் பொன்னமராவதி, பொன்னமராவதி பக்கத்தில் உலகம்பட்டி. சொத்து நிறைய எங்கள் அப்பா சம்பாரிச்ச காலையில் எல்லாம் சாப்பிட்டோம், அவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்புறம் போய் நம்ம அந்த ஊரில் உட்காந்து என்ன பண்ணுறது? அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு எனக்கு சாப்பாடு போடுறதுக்கே அங்கே ஆள் இல்லை. அப்புறம் இனிமேல் அந்த ஊரில் நம்ம இருக்கப்படாதீங்கன்னா நேரடியாக நான் முகாமுக்கு வந்துட்டேன்.
30 வருஷமாக முகாமில் இருக்கிறீங்க, வாழ்க்கை எப்படி இருக்கிறது என கேட்டபோது
ரொம்ப சலிச்சு போயிருக்கு. ரொம்ப ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்குது. எல்லா சலுகைகள் எல்லா வசதியும் எங்களுக்கு தாராங்க, எல்லாம் நிறைவாக இருக்குது. இருந்தாலும் ஒரு அடிமைத்தனம்,
நாங்கள் அதான் இங்கே முகாமை விட்டு வெளியே போகணும், நாங்கள் இந்த ஊர் சிட்டிசன் இந்தியன் வம்சாவளிகள், எங்களுக்கு எங்கள் சிட்டிசனை கொடுத்து வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு 63 குடும்பம் நாங்கள் கோர்ட்டில் வழக்கே போட்டிருக்கோம். மதுரை கோர்ட்டில் வழக்கே இருக்குது.
சலிச்சு போன வாழ்க்கை ஒரு நடமாடன் மொபைல் டிட்பாடி மாதிரி தான் நாங்கள் வந்து இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு திட்டமோ அல்லது இப்படி தான் ஒரு பிளானிங்கோ எதுவும் கிடையாது. ஒரு இறந்து போன மனநிலையில் இந்த சமூகமே அழிஞ்சு போச்சு, தமிழ் சமுதாயமே அழிஞ்சு போச்சு, ஈழம் வந்து நெருக்கதியாக போச்சு. இது என்ன முடிவெடுக்க போகிறோம், என்ன எதுவும் ஒரு தெளிவான நிலையில் நாங்கள் இல்லை. ஒரு சுருக்கமாக சொன்னால் மனநோயாளிகள் மாதிரி தான் வந்துட்டு.
இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை பொதுவாக திருகோணமலையிலே தான் துவங்கும். அதே போன்றே ஜூலை கலவரத்திற்கு 1 மாதத்திற்கு முன்னரேயே திருகோணமலையில் தமிழர் மீதான தாக்குதல்கள் துவங்கிவிட்டன எனும் மாணிக்க வாசகர், தன்னை போன்றோர் தமிழகத்தில் வேரூந்தி விட்டதாகவும் இனி தாங்கள் நாடு திரும்புவதே அரிது எனவும் கூறுகிறார்.
அதில் நாங்கள் எங்களை நாட்டில் வாழ்ந்ததை விட இங்கே எவ்வளவோ பாதுகாப்பாகவும், இப்போ இனிமேல் இங்கே போக சொன்னாலுமே போக முடியாத அளவில் இங்கே வேரூன்றி போயிட்டோம் நாங்கள். அது திருப்பி ஒரு அப்ரூட்மெண்ட் அதை நாங்கள் விரும்பவில்லை. ஏன்னா நாங்கள் இங்கே இவ்வளோ 30 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே இருந்து இந்த மக்களோடையே ஒன்றாதனிய பிறகு அங்கே நாங்கள் போனோம்னா எங்களை அந்நியராக, தன்னுடைய தாங்க பிறந்து வளர்ந்த தேசத்திலேயே ஊரிலேயே எங்களை அந்நியர்களாகத்தான் கணிப்பாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எல்லாம் புதிய சமுதாயம் அங்கே.
இனியும் உங்கள் நாட்டில் கண்ணியமாக ஒருவித ஒரு இலங்கை குடிமகனாக உங்களால் வாழ முடியுங்கிற நம்பிக்கை இருக்குதா?
நாங்கள் கௌரவமாக வாழ வேணுமென்றதுக்காகத்தான் அந்த நாட்டையே விட்டு இங்கே வந்த நாங்கள். ஆனால் இனிமேல் அங்கே வரும் என்றது வந்து காலம்தான் பதில் சொல்ல வேணும்.
ஈழத்தமிழர் போராட்டத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் செல்வநாயகத்தின் மகனும் ஈழ ஏதிலியர் மறுவாழ்வு கழக நிறுவனருமான சந்திரஹாசன், 80களில் இலங்கை தமிழர் மகிழ்ச்சியோடு வரவேற்கப்பட்டனர், பல வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. ஆனால் ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னர் அகதிகள் நிலை அவலமாகியது என்றாலும் மெல்ல மெல்ல நிலை சீரடைந்தது என்கிறார்.
எம்மோடு சந்தோஷமாக பேசுகிறவர்கள் கூட திடீரென விலகி நின்றார். ஒரு பதிலை எதிர்பார்க்க முடியாத நிலை வந்துவிட்டது. ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகள் நன்றாக சிரமப்பட்டோம். உதாரணத்துக்கு 83 to 91 வரைக்கும் கல்வி வசதி என்றது கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டது. பட்டப்படிப்பென்ன, கல்லூரி படிப்புக்கு மேலாக பட்ட மேற்படிப்பென்ன, பொறியியல் துறை என்ன, மருத்துவத்துறை என்ன, விவசாயத்துறை என்ன, எல்லா படிப்புகளுக்கும் நமக்கு இடங்கள் கொடுக்கப்பட்டன. இவை அனைத்தும் 91ஆம் ஆண்டு நிகழ்வுக்கு பிறகு நிறுத்தப்பட்டது. மட்டுமில்லாமல் 5 வயது குழந்தைகள் பள்ளியில் சேர்வதிலும் பிரச்சனை இருந்தது. மிக சிரமப்பட்டோம். அந்த சிரமப்பட்ட காலம் எமக்கு சவால் நிரம்பிய காலம் என்று நாங்கள் எண்ணினோம். 96 ஒரு வசந்த காலம் எம்மை கூட புரியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பிறகு எமக்கு மிகவும் பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது தமிழ்நாட்டை தாக்கிய சுனாமி. சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் கடலோர பகுதிகளிலே வாழ்ந்த மக்கள். இந்த கடலோர பகுதியிலே வாழ்ந்த மக்கள் தான் நாம் படகிலே வந்து கரையிலே தண்ணீர் தண்ணீர் என்று இயங்கி நின்ற நேரம் தண்ணீர் கொடுத்தது மட்டுமில்லை, உண்ண உணவும் கொடுத்து தங்கள் இருப்பிடங்களிலேயே மழை பாதுகாத்து முகாம்களுக்கு அனுப்பி வைத்த மக்கள்.
சுனாமி மறுவாழ்வு பணிகளில் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதன் விளைவாய் இலங்கை தமிழர் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற முடிந்தது என்றும் அவர் கூறுகிறார். இங்கு தஞ்சம் புகுந்திருக்கும் இலங்கை தமிழர் என்றென்றும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் நன்றி கடன் பட்டிருப்பர் என்கிறார் அச்சுதானந்தம்.
இவ்வளவு வசதி, இவ்வளவு வாய்ப்பு, இவ்வளவு வாழ்வாதாரம், இவ்வளவு பாதுகாப்பு, இந்த நன்றி கடப்பாடை நாங்கள் இல்லாதவர்களாக இருந்தால் நாங்கள் நன்றி மறந்தவர்களாகும். நாங்கள் அது ஒரு நாளும் அந்த நன்றியை மறக்க மாட்டோம். இந்த பண்பாட்டு சூழல், நாங்கள் விரும்பின கோயில்களுக்கு போகலாம், நாங்கள் விரும்பின நாட்டியத்தை பார்க்கலாம், நாங்கள் விரும்பின இசையை அனுபவிக்கலாம், நாங்கள் விரும்பின திரைப்படத்தை பார்க்கலாம், இதெல்லாம் அங்கே முடியாதில்லை. தமிழர்களாக இருக்கிறவர்களுக்கு அங்கே முடியாமல் தானே இங்கே வந்தோம். எங்களுடைய பண்பாட்டு சூழல் எங்களுக்கு மனத்திலே ஒரு உறுதியை தருகிறது. இந்த நாட்டிலே நீதி இருக்கிறது, மனித உரிமை இருக்கிறது, இந்த நாட்டிலே உங்களை போன்ற நல்லவர்கள் இருக்கிறீர்கள், எப்பொழுது எங்களுக்கு குறை வந்தாலும் எடுத்து சொல்வதற்கு V.R. கிருஷ்ணய்யர் தொடக்கம், எல்லாரும் உடனே ஓடி வருவாள், ஐயோ தவறு நடக்கிறது காப்பாற்றுங்கள்.
நாம் சந்தித்த அனைவருமே இந்தியா உரிய அழுத்தம் கொடுத்தால் இலங்கையில் நியாயமானதொரு தீர்வு கிடைக்கும் என்றும், அப்படி கிடைத்துவிட்டால் இங்கிருக்கும் இலங்கை தமிழரில் 90% நாடு திரும்பி விடுவர் என்றும் கூறினர்.